إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. وبعد، فإن أحسن الكلام كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. الله بن أريار هلي الله بي بينده اللماري الله بن بيتي ينكم منغلكم ننيوتي وناهبم அல்லாஹுடைய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி வாழும்படியும், அல்லாஹு தஆலா எதை ஹலாலாக்கினானோ அந்த சட்ட வரம்புக்குள்ளும், அல்லாஹ் ஹராமாக்கியதை விட்டு விலகி வாழும்படியும் எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்தவனாக இந்த ஜும்ஆ ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் படைத்த 12 மாதங்களில் 4 மாதங்களை புனிதமாக்கினான். அந்த 4 மாதங்களில் ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ் என்ற 3 புனித மாதங்களை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி, அந்த 3 மாதங்களில் அல்லாஹு தஆலா ஹஜ் என்ற உயர்ந்த வணக்கத்தை நம் மீது கடமையாக்கினான். நம்மை நோக்கி அந்த புனித மாதங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ஷவ்வாலிலே நாம் இருக்கிறோம், அடுத்து துல்கஅதா, துல்ஹஜ். இப்போதிலிருந்தே அந்த ஹஜ்ஜுக்கான ஏற்பாட்டிலே நாம் இருக்க வேண்டும். இன்று பொதுவாக ஹஜ்ஜை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நமது முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியிலே மிகவும் பலவீனமாக இருப்பதை பார்க்கிறோம். ஹஜ்ஜை பற்றி தவறான புரிதல்கள், ஹஜ் யார் மீது கடமை, எப்போது செய்ய வேண்டும், ஹஜ்ஜினுடைய உயர்வுகள் சிறப்புகள் என்ன என்ற விஷயங்களை பற்றியெல்லாம் நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் மிகவும் குறைவாகவே அறிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த பலவீனம்தான் அவர்களை ஹஜ்ஜு கடமையை தள்ளி போட செய்கிறது. இதனால் பலர் ஹஜ்ஜு கடமையாகியும் ஹஜ்ஜு செய்யாமலேயே இறந்துவிடக்கூடிய ஒரு அபாய நிலையை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் எந்த ஒரு கடமை தன் மீது கடமையாகிவிட்டதோ அதை நிறைவேற்றாத நிலையில் மரணிப்பது, அதுவும் அந்த கடமை இஸ்லாமுடைய அடிப்படை தூண்களில் ஒன்றாக இருக்கின்ற நிலையில், இஸ்லாமுடைய அடிப்படை தூண்களில் ஒன்றாக இருக்கின்ற நிலையில் அந்த கடமையை நிறைவேற்றாத நிலையிலே ஒருவர் இறப்பது, அது அவருடைய ஈமானுக்கு அவருடைய இஸ்லாமுக்கு மிகப்பெரிய பாதகத்தை சேதத்தை உண்டாக்கக்கூடியது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்ஆவிலும் இதை தொடர்ந்து சில ஜும்ஆக்களிலும் ஹஜ்ஜுடைய சிறப்புகள், அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய சட்டதிட்டங்கள் மற்றும் அது விஷயமாக நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சில தவறான புரிதல்களை சீர்திருத்தம் செய்வது தொடர்பாக நாம் பார்ப்போம். அன்பானவர்களே, ஹஜ்ஜுடைய சிறப்பை பற்றி பார்க்கும் பொழுது, இந்த ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாட்டை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு கூறிய அந்த வலியுறுத்தல், அந்த அவசியத்தை பற்றி பார்க்கும் பொழுது இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். ஹதீஸ் எண் 1337 சொல்கிறார்கள், خطب رسول الله صلى الله عليه وسلم الناس فقال يا ايها الناس قد فرض عليكم الحج فحجوا فقال رجل اكل عام يا رسول الله فسكت حتى قالها ثلاثا فقال رسول الله صلى الله عليه وسلم لو قلت نعم لوجبت ولما استطعتم ثم قال ذروني ما تركتكم فإنما هلك من كان قبلكم بكثرة سؤالهم واختلافهم على أنبيائهم وإذا أمرتكم بشيء فأتوا منه ما استطعتم وإذا نهيتكم عن شيء فدعوه. إمام أبو داود رحمه الله فضيو سيهر آرهل இந்த ஹதீஸினுடைய தொடரிலே சும்மகால் அல் ஹஜ் மர்ரதன் ஃபமன் ஜாத ஃபஹுவ ததவுன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு உரையாற்றினார்கள், பிரசங்கம் நிகழ்த்தினார்கள். அப்போது சொன்னார்கள், மக்களே, உங்கள் மீது ஹஜ் ஃபர்தாக்கப்பட்டிருக்கிறது, கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே நீங்கள் ஹஜ் செய்யுங்கள். அப்போது ஒரு மனிதர் எழுந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒவ்வொரு ஆண்டுமா ஹஜ் கடமை என்பது ஒவ்வொரு ஆண்டுமா, ஒவ்வொரு ஆண்டும் நாம் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறார்கள். அந்த மனிதர் 3 முறை இந்த கேள்வியை திரும்ப கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளித்தார்கள். 3வது முறைக்கு பிறகு, நான் ஆம் என்று சொல்லி இருந்தால், நான் ஆம் என்று சொல்லிவிட்டால் அப்படியே உங்கள் மீது கடமையாகிவிடும், ஆனால் நீங்கள் நிறைவேற்ற முடியாமல் பலவீனப்பட்டிருப்பீர்கள். பிறகு சொன்னார்கள், நான் உங்களுக்கு எதை கொடுத்தேனோ, உங்களுக்கு எதை சொல்லிவிட்டேனோ, எந்த அளவோடு சொல்லி நிறுத்தினேனோ அந்த அளவோடு என்னை விட்டுவிடுங்கள். உங்களுக்கு போதிக்க வேண்டிய விஷயங்களில் எந்த அளவு நான் போதித்து நிறுத்தினேனோ அந்த அளவோடு என்னை நீங்கள் விட்டுவிடுங்கள். சொன்னார்கள், உங்களுக்கு முன் உள்ள சமுதாயங்கள் அவர்கள் நாசமானது, அவர்கள் அழிவுக்கு ஆளானதற்கு காரணம் தங்களது இறை தூதர்களிடத்திலே அதிகமாக கேள்வி கேட்டார்கள், அவர்களிடத்திலே கருத்து மாறுபட்டார்கள், அவர்களுடைய கூற்றுகளுக்கு முரண்பட்டார்கள். விகசரச்சி சுஹாலியும் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா தனது படைப்பினங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்குத்தான் தூதர்களை அனுப்புகிறார். தனது படைப்பினங்களை பொருந்து கொள்வதற்கும் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கும் அவர்களை மன்னிப்பதற்கும் தான் தூதர்களை அல்லாஹு தஆலா அனுப்பினார். அப்படி இல்லை என்றால் தூதர்களை அனுப்பாமல் படைப்பினங்கள் செய்த பாவங்களின் காரணமாக, அவர்களுடைய அழிச்சாட்டியங்களின் காரணமாக அல்லாஹ் அழித்திருப்பான். ஆனால் அந்த தூதர் வந்ததற்கு பிறகு, அந்த தூதர் போதித்ததற்கு பிறகு அந்த தூதரிடத்திலேயே எதிர்கேள்வி கேட்டால், அந்த தூதரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னதற்கு பிறகு அந்த தூதருக்கு மாறு செய்தால், அவருடைய கூற்றுக்கு மாறாக கருத்து தெரிவித்தால், இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னுள்ள சமுதாயம் அழிந்து நாசமானார்களே, ஏன் தெரியுமா? தூதரிடத்திலே திரும்பி திரும்பி ஏன், எதற்கு, எப்படி என்று அவர்கள் விசாரணை செய்தார்கள். விசாரிக்கப்படக்கூடியவர்கள் நாம், தூதர்கள் அல்ல. விசாரிக்கப்படக்கூடியவர்கள் நாம், நாம் பின்பற்ற வேண்டியவர்கள், பின்பற்றப்படக்கூடியவர்கள் தூதர்கள். நம்மிடத்தில்தான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஏன், எதற்கு என்று கேட்பதற்கு உரிமை உள்ளவர்களை தவிர, நாம் அல்லாஹுவிடத்திலோ அல்லாஹ் அனுப்பிய தூதரிடத்திலோ ஏன், எதற்கு, எப்படி, இப்படியா, அப்படியா, சாத்தியமா, சாத்தியம் இல்லையா என்று கேள்வி கேட்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. நமக்கு அல்லாஹு தஆலா பணித்தது சமிஅனா வ அத்அனா, நாங்கள் கேட்போம் அப்படியே கட்டுப்பட்டு விடுவோம் என்பதற்கு தான். அன்பானவர்களே, அதை கொண்டுதான் அல்லாஹு தஆலா வெற்றியை வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் அழிந்து நாசமானார்கள், ஏன் தெரியுமா? தங்களது தூதர்களிடத்திலே ஏன், எதற்கு என்று அவர்கள் கேள்விகள் கேட்டார்கள். அவர்கள் சொன்னதற்கு பிறகும் வக்திலா ஃபீஹி மாலா அன்பியாகும், தூதர்களுடைய கூற்றுகளுக்கு அவர்கள் முரண்பட்டார்கள். பிறகு சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை ஏவினால் நீங்கள் உங்களால் முடிந்த அளவு அதை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிவிட்டால் அதை செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு நான் உங்களை ஒரு காரியத்திலிருந்து தடுத்து விட்டால் அதை விட்டு விடுங்கள். அன்பானவர்களே, ஒரு பாவத்தை ஒரு தடையை விடுவதற்கு தனி ஒரு முயற்சி தேவையில்லை, சிரமம் தேவையில்லை. ஒரு காரியத்தை செய்வதற்குத்தான் முயற்சி தேவை, அதற்குத்தான் உழைப்பு தேவை, அதற்குத்தான் சிரமம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களுக்கு ஒன்றை செய்ய சொன்னால் அதை செய்வதற்கு முடிந்த அளவு முயற்சி செய்யுங்கள். நான் உங்களை ஒரு காரியத்திலிருந்து தடுத்து விட்டால் நீங்கள் விலகி கொள்ளுங்கள். பொய் பேசாமல் இருப்பது, புறம் பேசாமல் இருப்பது, கோல் சொல்லாமல் இருப்பது, விபச்சாரம் செய்யாமல் இருப்பது, மது அருந்தாமல் இருப்பது, தவறான பார்வைகளை பார்க்காமல் இருப்பது, இதற்கெல்லாம் என்ன, அந்த காரியத்தை விட்டுவிட வேண்டியது அவ்வளவுதான். அதற்காக ஒரு சிரமம் இல்லை, செலவு இல்லை. ஆனால் ஒரு கடமை, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஏவிய கடமையை நிறைவேற்றுவதற்குத்தான் நாம் முயற்சி செய்ய வேண்டும், கஷ்டப்பட வேண்டும். அல்லாஹ் கூறியிருக்கிறான் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றால், அந்த காரியத்தை செய்வதற்குத்தான் முயற்சி தேவை. எனவே உங்களால் முடிந்த அளவு அதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று கூறிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட மனிதருடைய கேள்விக்கு பதில் சொன்னார்கள், ஹஜ் என்பது வாழ்க்கையில் ஒரு முறைதான். அல் ஹஜ் மர்ரத்தன், வாழ்க்கையில் ஒரு முறைதான் ஹஜ் கடமை. ஃபமன் ஜாத, யார் அதற்கு பிறகு மேலும் மேலும் ஹஜ்ஜை அதிகப்படுத்துவாரோ, அதிகப்படியாக செய்வாரோ, ஃபஹுவ ததவ்வுன், அது உபரியாக அவர் விருப்பமாக அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய விருப்பமான நஃபிலான வணக்கமாக மாறும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்திலே நமக்கு ஒரு பெரிய சந்தேகத்திற்குரிய பதிலும் நாம் இங்கே கிடைக்கப்பெறுகிறோம். சிலர் சொல்லுகிறார்கள், சிலர் ஆண்டுக்கு ஒரு முறையோ, ஒவ்வொரு ஆண்டுமோ, அல்லது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ, அல்லது இப்படியாக தொடர்ச்சியாக ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களே, இவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லாமல் அந்த பணத்தை வைத்து எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்யலாமே என்பதாக சிலர் சொல்வதை நாம் கேட்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நல்ல காரியங்கள் செய்வதற்கு ஹஜ் தடையாக இருக்காது. ஆனால் ஒருவர் விருப்பத்தோடு ஹஜ் வணக்கத்திலே அவர் நாட்டம் கொண்டு அங்கே செல்வதால் அல்லாஹ்விடத்திலே அழுது துவா செய்வதற்குரிய வாய்ப்பு கிடைக்கிறது. அல்லாஹுடைய வீட்டை பார்க்கும் போது, அங்கே தவாஃபு செய்யும் போது, அங்கே அரஃபா, முஸ்தலிஃபா, மினா என்ற இடங்களிலே தங்கும் போது படக்கூடிய சிரமங்கள், அங்கே செய்யக்கூடிய இபாதத்துகளால் தன்னுடைய உள்ளம் பக்குவம் அடைகிறது, தனக்கு ஈமானிய அதிகரிப்பு ஏற்படுகிறது என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே ஒரு மனிதர் ஹஜ்ஜை திரும்ப திரும்ப அதிகப்படியாக ஆண்டுக்கு ஒரு முறையோ, இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ அவருக்கு வசதி ஏற்படும் போதெல்லாம் செய்தார் என்றால், அவரை பழிப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஹஜ்ஜை மீண்டும் மீண்டும் அதிகப்படியாக செய்வாரோ அது உபரியான ஒரு நஃபிலான நல்ல வணக்கமாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஆட்சேபனைகளை நாம் செய்யக்கூடாது. அவருக்கு நாம் வழிகாட்டலாம், அவருடைய உறவுகளிலோ, குடும்பங்களிலோ, மற்ற அவருடைய நண்பர்களிலோ தேவையானவர்கள் இருந்தால் அவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று வழிகாட்டலாமே தவிர, அவர் செய்யக்கூடிய இபாதத்திலிருந்து அவரை தடுப்பதற்கோ திருப்புவதற்கோ நமக்கு அதிகாரம் இல்லை. அன்பானவர்களே, இப்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை குறித்து நமக்கு சொன்னார்கள், ஹஜ்ஜு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விட்டது, நீங்கள் ஹஜ்ஜு செய்யுங்கள். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை தூண்களாகிய ஐந்து தூண்கள். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் மற்றும் பல ஹதீஸ்களை அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், ஷஹாதத்தி அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸகா வ ஸௌமி ரமழான் வ ஹஜ்ஜில் பைத். இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது அமைய பெற்றிருக்கிறது. ஒன்று, நிச்சயமாக வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று சாட்சி சொல்வது. தொழுகையை நிலைநிறுத்துவது, ஜகாத்தை கொடுப்பது, ரமதானிலே நோன்பு நோற்பது, அல்லாஹுடைய வீட்டை ஹஜ் செய்வது. இப்படியாக இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் என்பது நம்முடைய மார்க்கத்தினுடைய அடிப்படை ஒரு கடமையாகும். அதிலிருந்து ஒரு முஸ்லிம் விலக வேண்டுமென்றால் அதற்கு மார்க்கம் என்ன காரணங்களை சொல்லி இருக்கிறதோ அந்த ஆகுமான காரணங்களை தவிர, இன்று மக்களாக சில காரணங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அல்லவா, அந்த காரணங்கள் ஹஜ்ஜை தள்ளி போடுவதற்கோ, ஹஜ்ஜை தாமதப்படுத்துவதற்கோ காரணமாக ஆகாது என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றியும் நாம் விரிவாக பேசுவோம். அடுத்த அன்பானவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம், இவ்வளவு உயர்வான கடமையாக்கப்பட்ட இந்த வணக்கம் அல்லாஹ்விடத்திலே நன்மைகளில் மிக உயர்ந்த நன்மையாக கணிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். மின் அஃதலில் அஃமாலி வல் குர்பாத் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நம்மை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய நல்ல காரியங்களில் அல்லாஹுவின் பொருத்தத்தை, அன்பை, மறுமையின் நன்மைகளை நமக்கு தேடித்தரக்கூடிய உயர்ந்த அமல்களிலே, சிறந்த அமல்களில் இதுவும் ஒன்றாகும். இமாம் புகாரி முஸ்லிம் திருமதி அஹமது அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களிலே பார்க்கிறோம், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படுகிறது, சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுல் அமலி அஃதல், அமல்களில் எது சிறந்தது என்று ரசூலுல்லாஹி விடத்திலே கேட்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதிலை பாருங்கள், கால ஈமானும் பில்லாஹி வ ரசூலே, அமல்களில் சிறந்தது அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொள்வது, நம்பிக்கை கொள்வது. இதிலிருந்து நாம் ஒன்றை விளங்குகிறோம், ஈமானும் அமல்களில் ஒன்று. அந்த ஈமானை புதுப்பிப்பது, நாம் அமன்று பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுவையும் ரசூலையும் நான் நம்பிக்கை கொள்கிறேன் என்று நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருப்பது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த திருக்கலிமாவை நாம் நினைவூட்டிக் கொண்டே இருப்பது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பது, இது நம்முடைய ஈமான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அமல்களில் சிறந்தது எது என்று கேட்கப்பட்டதற்கு அல்லாஹுவையும் ரசூலையும் ஈமான் கொள்வது. பிறகு கேட்கப்பட்டது சும்மா மாதா, பிறகு என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், அல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவது. பிறகு கேட்கப்பட்டது பிறகு என்ன என்பதாக, கால ஹஜ்ஜும் மப்ரூர், ஹஜ்ஜும் மப்ரூர், நன்மைகள் நிறைந்த ஹஜ் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்படுகிறது அமல்களில் சிறந்த அமல் எது என்பதாக. முதல் பதில் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்புவது. இரண்டாவது பதில் அந்த ஈமானை பரப்புவதற்காக, அந்த ஈமானின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவது. இந்த ஜிஹாதுக்கு அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய, ஈமானை ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்திலே வலுப்படுத்தக்கூடிய அமலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது ஹஜ்ஜும் மப்ரூர், நன்மைகள் நிறைந்த ஹஜ் என்று சொன்னார்கள். ஏன் அன்பானவர்களே, அந்த புனிதமான இடத்திற்கு செல்லும் பொழுது எந்த இடத்தில் இறை தூதர்கள் வாழ்ந்தார்களோ, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தின் வெளிப்பாடுகள் இருக்கின்றனவோ, அல்லாஹுடைய வீடு இருக்கிறதோ, அல்லாஹுடைய நினைவிடங்கள் எங்கே முழுக்க முழுக்க அடியான் தன்னைத்தானே தொலைத்துக் கொண்டு, தன்னை முற்றிலுமாக இல்லாத ஒருவனாக, இயலாதவனாக ஆக்கிக்கொண்டு அல்லாஹுவின் அன்பையும் மன்னிப்பையும் அடைவதற்காக ஒரு சாதாரண ஒரு ஏழையைப் போல, ஒரு இல்லாதவனைப் போல, ஒரு பைத்தியக்காரனைப் போல இங்கும் அங்கும் அலையக்கூடிய அந்த சூழ்நிலை ஒரு மனிதனுடைய உள்ளத்தை, ஒரு மூமினுடைய உள்ளத்தை எவ்வளவு பண்படுத்தும் என்று யோசித்து பாருங்கள். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அமல்களில் சிறந்தது எது என்று கேட்கும்போது எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல், ஏனென்றால் மற்ற நேரங்களிலும் ரசூலுல்லாவிடத்திலே கேட்கப்பட்டிருக்கிறது அமல்களில் சிறந்தது எது என்று. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் வேறு வேறு பதில்களை. சில நேரத்திலே சொன்னார்கள் சலாம் சொல்வது, சில நேரத்திலே சொன்னார்கள் உறவுகளுக்கு கொடுப்பது, சில நேரத்திலே சொன்னார்கள் பசித்தவர்களுக்கு உணவளிப்பது. இப்படியாக பல கட்டங்களிலே பல பதில்களை சொல்லியிருக்கிறார்களே, அமல்களில் சிறந்தது எது என்று கேட்கப்பட்ட போது அவையெல்லாம் ஒரு ஒரு சூழ்நிலையை கவனித்து, ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை கவனித்து, சில காரணங்களை குறித்து சொல்லப்பட்டது. ஆனால் இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்களில் சிறந்தது எது என்று கேட்கப்பட்ட போது பதில் சொன்னார்களே, இது பொதுவாக எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கேட்டு வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லா காரணங்களின் அடிப்படையிலும் சொல்லப்பட்ட ஒன்று என்பதை கவனத்தில் நாம் கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு ஹதீஸை பார்க்கும்போது நமக்கு மிக தெளிவாக இன்னும் புரிய வரும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், ஹதீஸின் 1423, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரல் ஜிஹாத அஃதலல் அமல் அஃலா நுஜாஹித். அந்த தூய நம்முடைய தாயுடைய கேள்வியை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அல்லாஹுடைய தூதருடைய அந்த அன்பு மனைவியின் அந்த தேடலை கொஞ்சம் நீங்கள் நினைத்து பாருங்கள். கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, அமல்களில் சிறந்த அமலாக நாங்கள் ஜிஹாதை கருதுகிறோம். அமல்களில் சிறந்த அமலாக நாங்கள் ஜிஹாதை கருதுகிறோம். அஃலா நுஜாஹித், நாங்கள் ஜிஹாது செய்ய வேண்டாமா? நாங்கள் ஜிஹாதுக்கு புறப்பட வேண்டுமே. அதாவது எங்களுக்கு அனுமதி தாருங்கள். நாங்கள் என்று யாரை சொல்கிறார்கள்? பெண் சமுதாயத்தை சொல்கிறார்கள். ஏன்? ஆண்கள் மீது ஜிஹாது கடமை என்பதை அறிந்து வைத்திருந்தார்கள். ஆண்கள் அந்த ஜிஹாதிலே ஈடுபட்டு வந்தார்கள். பெண்களாகிய இவர்கள் சூழ்நிலைகளை சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப தேவைப்பட்டால் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். பெரிய பெரிய போர், அந்த போர்களிலே காயப்பட்டவர்களுக்கு மருந்திட வேண்டும், தண்ணீர் கொடுக்க வேண்டும், இது போன்ற ஏதாவது தேவைகள் இருந்தால் பெண்கள் பெரிய பெரிய போர்களுக்கு பின்னால் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். சிறு குழுக்களாக அனுப்பப்பட்ட போர்களுக்கு பெண்கள் அனுப்பப்படவில்லை. சரியாக்கள் என்று சொல்லப்படும் கசவாத்துகளிலே, பெரிய போர்களிலே, யுத்தங்களிலே பெண்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். ஆண்களுக்கு உதவுவதற்காக, நோயாளிகளுக்கு மருந்திடுவதற்காக, காயப்பட்டவர்களை அந்த போர் களங்களிலிருந்து சுமந்து வந்து அவர்களுக்கு மருந்திடுவதற்காக, தாகித்தவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக, வேறு ஏதாவது முஜாஹிதுகளுக்கு உதவி தேவைப்பட்டால் அம்போ வாலோ ஈட்டியோ எடுத்துக் கொடுப்பதற்காக இப்படிப்பட்ட உதவிகளுக்காக அழைத்துச் செல்லப்பட்டார்கள். ஆனால் சரியா என்ற சிறு யுத்தங்கள், சிறு போர்கள், குழுக்களாக நடந்த அந்த நிகழ்வுகளிலே பெண்கள் அழைத்துச் செல்லப்படவில்லை. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இரண்டு விதமான விருப்பங்கள். ஒன்று, போரிலே கடைநிலையில் இருந்து போர் செய்யக்கூடிய முஜாஹிதுகளுக்கு உதவுவது மட்டுமல்ல, போரிலேயே, யுத்தத்திலேயே, யுத்த களத்திலேயே நாங்கள் இறங்க வேண்டும், எதிரிகளோடு நாங்களும் நேரடியாக சண்டை செய்ய வேண்டும் என்ற ஆசை. இரண்டாவது, சரியாக்கள், சிறு சிறு குழுக்கள் செல்கிறது அல்லவா, அந்த குழுக்களுக்கும் நாங்கள் உதவிக்காக அழைத்துச் செல்லப்பட வேண்டும் என்ற ஆசை. இந்த அடிப்படையில் தான் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஜிஹாது தான் அமல்களில் சிறந்த அமலாக நாங்கள் கருதுகிறோமே, நாங்கள் ஜிஹாதுக்கு புறப்பட வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்விக்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்படி இல்லை என்று சொல்லவில்லை. சொன்னார்கள், நீங்கள் புறப்பட வேண்டாம், லகுன்ன அஃதலுல் ஜிஹாதி ஹஜ் மப்ரூர், உங்களுக்கு ஜிஹாதிலே சிறந்தது, உங்களுக்கும் ஜிஹாத் இருக்கிறது, ஆனால் உங்களுக்கு ஜிஹாதிலே சிறந்தது நன்மைகளோடு நிறைவேற்றப்படக்கூடிய ஹஜ் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆண்களே ஹஜ்ஜுக்கு செல்வது மிக சிரமமான ஒரு காரியம். ஹஜ் என்பது ஒரு சாதாரணமான வணக்கம் அல்ல, நம்முடைய ஊரில் செய்யப்படக்கூடிய இபாதத் அல்ல. எத்தனையோ ஆயிரம் மைல்கள் தொலைவில் உள்ள ஒரு வேறு ஒரு நாட்டிலே, வேறு ஒரு மொழி பேசக்கூடிய நாட்டிலே சென்று அங்கே நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு அமல். அதுவும் எல்லா வசதிகளும் நமக்கு அங்கே ஒன்றாக கூடியிருக்கும் என்று சொல்ல முடியாது. அறைகளிலே தங்கியிருக்கின்ற வசதிகள் நமக்கு பயணத்திலே இருக்காது. அதுவும் குறிப்பாக மினாவிற்கு சென்று விட்டால் அங்கிருந்து மறுமையின் காட்சிகள், மௌத்துடைய காட்சிகள், மறுமையினுடைய அந்த காட்சிகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்பதை போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். யானப்சி என்ற அந்த ஒரு ஆழம், மறுமையினுடைய அந்த ஒரு காட்சிகள் அங்கே தென்பட ஆரம்பித்துவிடும். மினாவிலே படுக்கக்கூடிய இடமே கபரை நினைவூட்டக்கூடியதாக இருக்கும். அங்கே மக்கள் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள், அவர்களுடைய பயணங்கள், ஏற்பாடுகள், இவை ஒவ்வொன்றுமே சாதாரண ஒரு சூழ்நிலையிலிருந்து அப்பாற்பட்ட ஒன்று. ஆண்களுக்கே சிரமமான ஒன்றாக இருக்கும் பொழுது அது பெண்களுக்கு எவ்வளவு சிரமமாக இருக்கும்! ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்களுக்கு ஜிஹாதுக்கு சமமான கூலி கிடைக்கும். பெண்களுக்கு குறிப்பிட்டு சொன்னார்கள், நீங்கள் ஹஜ் செய்தால், நீங்கள் ஹஜ் செய்தால் ஜிஹாதுக்கு சமமான கூலி உங்களுக்கு கிடைக்கும். எப்படி ஜிஹாதிலே சிரமம் இருக்கிறதோ அதற்கு ஈடான சிரமம் பெண்களுக்கு ஹஜ்ஜிலே கண்டிப்பாக இருக்கிறது. எனவே உங்களுக்கு ஜிஹாதுடைய நன்மை கிடைக்கப்பெறும் ஹஜ்ஜின் மூலமாக. அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஹஜ் செய்கிறார்கள் ஹிஜ்ரி 9. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 2 காலங்கள், பிறகு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆரம்ப ஒரு 4-5 ஃபித்னாக்களை தடுப்பது, ஆட்சி அதிகாரங்களை இஸ்லாமிய அந்த ஆட்சியை சரிபடுத்துவது, சமப்படுத்துவது, செவ்வனிடுவது, இதிலே கழிகிறது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள், குறிப்பாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹலீஃபாவிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள் நாங்கள் ஹஜ் செய்ய வேண்டும் என்று. ஹலீஃபா உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் ஹஜ் செய்வதற்காக ஏற்பாடு செய்கிறார்கள். அதற்குண்டான பாதுகாப்பை பலப்படுத்துகிறார்கள். அதிலிருந்து ஹிஜ்ரி 58, அதாவது ஏறக்குறைய ஹிஜ்ரி 16 அல்லது 17 ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய ஹஜ் பயணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு தொடங்குகிறார்கள். அதிலிருந்து ஹிஜ்ரி 58 தான் மரணிக்கின்ற வரை ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ் செய்யக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இருந்தார்கள். எத்தனை ஆண்டுகள் ஹஜ் செய்திருப்பார்கள் யோசித்துப்பார்கள். ஹிஜ்ரி 16 அல்லது 17 இருந்து ஹஜ்ஜை ஆரம்பித்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி 58 மரணிக்கிறார்கள். அதிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ் செய்கிறார்கள். அப்போது கேட்கப்படுகிறது, அன்னை அவர்களே, இவ்வளவு பலவீனப்பட்டு விட்டீர்கள், இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள், இந்த சிரமத்தோடும் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் வருகிறீர்களே என்று கேட்டபோது, எப்போது அல்லாஹுவின் தூதரிடமிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஜிஹாத் ஹஜ் என்பதை நான் கேட்டேனோ, எங்களுக்கு ஜிஹாத் ஹஜ் என்பதை நான் கேட்டேனோ, நான் மரணிக்கின்ற வரை இந்த இபாதத்தை விடமாட்டேன் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, இங்கே ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்க வேண்டும், புரிய வேண்டும். நமக்கும் மறுமையின் மீது ஆசை இருக்கிறது, நமக்கும் சொர்க்கத்தின் மீது ஆசை இருக்கிறது. ஆனால் நாம் எப்படி எதிர்பார்க்கிறோம் தெரியுமா? சிரமப்படாமல் அந்த சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று, சிரமப்படாமல் மறுமை கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். சொர்க்கம் கிடைப்பதற்கு, மறுமை கிடைப்பதற்கு அமல்களிலேயே லேசான அமல் எதுவும் இருக்கிறதா? அதை கொண்டு பொருந்திக் கொள்வோம். ஆனால் துன்யா, உலகம், காசு, பணம், பதவி என்று வந்துவிட்டால் எவ்வளவு சிரமப்பட்டாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், அதற்காக எதை விலை கொடுக்க வேண்டியது வந்தாலும் அதை விலை கொடுத்து அந்த துன்யாவை அடைவதற்கு நாம் முயற்சி செய்கிறோம் இல்லையா? துன்யா என்றால் அதற்கு எவ்வளவு விலை வேண்டுமானாலும், எவ்வளவு சிரமம் வேண்டுமானாலும், மறுமை என்று வந்துவிட்டால் எவ்வளவு குறைவான அளவை கொண்டு, எவ்வளவு சொற்பமான அளவை கொண்டு, எவ்வளவு குறைவான செலவை கொண்டு போதுமாக்கிக் கொள்ள முடியுமோ போதுமாக்கிக் கொண்டு நமக்கு நாமே நம்மை திருப்திப்படுத்திக் கொள்கிறோம். என் லெவலுக்கு இதுவே ரொம்ப அதிகம் என்று. இப்படி என் லெவலுக்கு ஒவ்வொருத்தரும் அவருடைய நஃப்ஸு அவரை திருப்திப்படுத்துகிறது, அவருடைய ஷைத்தான் அவரை திருப்திப்படுத்துகிறான். உனக்கு இதுவே போதும், நீ நான் எந்த காலத்தில் வாழ்ந்த, இந்த காலத்தில் இவ்வளவுலாம் சிரமப்பட முடியுமா? உன் காலத்தில் நீ இது செய்யறதே பெருசு. அது ஏன் அன்பானவர்களே, மறுமையின் அந்த உயர்ந்த பதவிகளிலிருந்து நம்மை தடுப்பதற்காக நஃப்ஸு நமக்கு சொல்லக்கூடிய ஏமாற்றம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அழிந்துவிடக்கூடிய இந்த துன்யா, கைவிட்டு போகக்கூடிய இந்த துன்யா, மாறக்கூடிய இந்த துன்யா, ஏமாற்றக்கூடிய இந்த துன்யா, நிரந்தரமற்ற இந்த துன்யா, அதற்காக நாம் சிரமப்படுவோம், அதற்காக நாம் நம்முடைய முயற்சிகளை, நம்முடைய எல்லா விதமான பிரயாசைகளையும் நாம் செய்வோம். ஆனால் மறுமை என்றால் சோம்பேறிகளாக, மறுமை என்றால் முயற்சி குறைவானவர்களாக ஆனால் இதனுடைய கைசேதம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மிக மோசமானதாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொர்க்கவாசி என்று குர்ஆனிலே சொல்லப்படவில்லையா? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவிடத்திலே தஹஜ்ஜுடைய வணக்கம் இல்லையா? தொழுகையில் பேணுதல் இல்லையா? அல்லது நஃபிலான நோன்புகள் இல்லையா? ரசூலுல்லாஹுடைய மரணத்திற்கு பின்பிலிருந்து, கவனியுங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்திற்கு பின்பிலிருந்து
ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருநாட்களை தவிர மற்ற எல்லா நாட்களிலும் நோன்புணர்பவர்களாக இருந்தார்கள். பெருநாட்களை தவிர மற்ற எல்லா நாட்களிலும், உடல் சௌகரியம் குறைந்தாலே தவிர, உடல் பலவீனப்பட்டாலே தவிர, மற்ற ஆண்டின் எல்லா நாட்களிலும் நஃபிலான நோன்பு நோற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்று ஆண்களாலேயே அதை செய்ய முடியாத ஒரு பலவீனமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இப்படியெல்லாம் நன்மையிலே முந்திக் கொண்டிருந்தவர்கள் இந்த நன்மைகளில் ஒரு நன்மையாகிய ஹஜ்ஜையும் விட்டு வைத்தார்களா? நாம் தான் இதை செய்கிறோம், தர்மம் கொடுப்பதில் அவர்களை சொல்ல வேண்டுமா? அமீருல் முஃமினீன் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூட்டை மூட்டையாக தங்க காசுகளை காலையிலே அனுப்பினால், மாலை சூரியன் மறைவதற்கு முன்பு அத்தனை தங்க காசுகளையும் முஹாஜிர் அன்சாரிகளுடைய ஃபக்கீர்களுக்கு பங்கு வைப்பவர்களாக இருந்தார்கள். தான் நோன்பு திறப்பதற்கு அதிலிருந்து சில சாமான்களை வாங்க வேண்டும் என்பதற்கு கூட அவர்கள் அதிலிருந்து எடுத்து வைத்துக் கொள்ளவில்லை. அந்த அளவு தர்மத்திலே உயர்ந்தவர்களாக இருந்தார்களே. ஹஜ்ஜை அவர்கள் மறந்தார்களா? இதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே மறுமையினுடைய நம்பிக்கை என்று சொல்லப்படும், மறுமையின் மீது உண்டான உறுதி என்று சொல்லப்படும். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், மற்ற விஷயங்களுக்கெல்லாம் என்று சொல்லி வருகின்ற அல்லாஹு தஆலா ஆகிரத்தை சொல்லும் பொழுது, மறுமையை சொல்லும் பொழுது, மறுமையை மிக மிக உறுதியாக அவர்கள் உறுதி கொள்வார்கள். மறுமையினுடைய நம்பிக்கை யாருக்கு அதிகரிக்கிறதோ அவர்களால் தான் இந்த மார்க்கத்தை பின்பற்ற முடியும், இந்த மார்க்கத்திற்காக சிரமங்களை தாங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இந்த ஹஜ் ஜிஹாதுக்கு சமமானது, உங்களுக்கு ஜிஹாத் ஹஜ் என்பதை நான் கேள்விப்பட்டதிலிருந்து நான் இந்த ஜிஹாதை, இந்த ஹஜ்ஜை விடமாட்டேன் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். மற்றும் ஒரு அறிவிப்பிலே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த கேள்விக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை பார்க்கிறோம். அல்லா நஹ்சு வ நுஜாஹித் மஅக்கும் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோடு நாங்களும் போருக்கு வர வேண்டாமா? உங்களோடு நாங்களும் எதிரிகளிடத்திலே சண்டை செய்ய வேண்டாமா? சொன்னார்கள், இல்லையா ஆயிஷாவே, உங்களுக்கு ஜிஹாதிலே அழகானது, மிக சிறப்பானது ஹஜ்ஜும் மப்ரூர். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், فلا ادع الحج بعد ان سمعت هذا من رسول الله صلى الله عليه وسلم. இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், 1728வது ஹதீஸ் எண்ணிலே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து இதை நான் கேட்டதற்கு பிறகு ஒரு காலம் ஹஜ்ஜை விடமாட்டேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய நன்மையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை இமாம் புகாரியுடைய கிரந்தத்திலும் இமாம் முஸ்லிமுடைய கிரந்தத்திலும் பார்க்கிறோம். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, அல் உம்ரது இலல் உம்ரா கஃபாரத்துல் லிமா பைனஹுமா. உம்ரா, அடுத்து ஒரு உம்ரா, இந்த இரண்டுக்கு இடையில் உள்ள அனைத்து பாவங்களையும் உம்ரா மன்னித்து விடுகிறது. ஒரு உம்ராவில் இருந்து இன்னொரு உம்ரா, இந்த இரண்டுக்கும் இடையில் உள்ள பாவங்களை அந்த உம்ராக்கள் மன்னித்து விடுகின்றன, உம்ராக்கள் நீக்கி விடுகின்றன. அதாவது அந்த உம்ரா வணக்க வழிபாட்டின் பொருட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். பிறகு சொன்னார்கள், வல் ஹஜ்ஜுல் மப்ரூர், நன்மைகள் நிறைந்த ஹஜ். அதாவது எந்த ஹஜ்ஜிலே ஆபாசமாக பேசவில்லையோ, அசிங்கமாக பேசவில்லையோ, அருவறுப்பான வார்த்தைகளை பேசவில்லையோ, மக்களோடு சண்டை சச்சரவு செய்யவில்லையோ, தடுக்கப்பட்ட காரியங்களை செய்யவில்லையோ, அதைத்தான் அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் என்று சொல்லப்படும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், நன்மைகளோடு கூடிய ஹஜ், லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, அதற்கு அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், யார் இப்படிப்பட்ட ஒரு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை பெற்றார்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி சொர்க்கத்தை தவிர, நேரடியான சொர்க்கத்தை தவிர. இதற்கு என்ன விசாரணை, என்ன விளக்கம்? நேரடியான சொர்க்கம், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது, அவருடைய நன்மையினுடைய அந்த நன்மையினுடைய ஏடுகள் நிரப்பமடைந்து விடுகின்றன. இதற்கு பிறகு பாவம் செய்யாத நிலையில், ஹஜ்ஜுக்கு பிறகு பெரும் பாவங்களில் ஈடுபடாத நிலையில் ஒருவர் வந்துவிட்டால், அதற்கு பிறகு அவருக்கு மரணம் ஏற்படுகிறது என்றால், அதற்கு பிறகு ஹஜ்ஜிலிருந்து வந்ததற்கு பிறகு எந்த விதமான பெரும்பாவங்களிலோ ஷிர்கான குஃப்ரான செயல்களிலோ அவர் ஈடுபடாத நிலையில், ஃபர்தான கடமைகளை நிறைவேற்றுகின்ற நிலையில் அவர் இறந்துவிட்டால், அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் இந்த ஹஜ்ஜினால் மன்னிக்கப்பட்டு விடுகின்ற காரணத்தினால் இவருக்கு மறுமையினுடைய ஹிசாப் விசாரணை இருக்காது. ஆனால் அடியார்களுடைய ஹக்குகளில் அவர் ஏதாவது குறைவு செய்திருந்தாலே தவிர, கடனோ அல்லது வேறு ஏதாவது அடியார்களுடைய ஹக்குகளில் குறைவு செய்திருந்தால், இந்த சட்டம் கண்ணியத்திற்குரியவர்களே ஷஹீதுக்கும் உரியது. அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒருவர் ஷஹீதாகிவிட்டால் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது, ஆனால் கடனை தவிர என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்முடைய மார்க்கம் அல்லாஹ்வுடைய இந்த தீன் மிக நீதமானது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை அதற்குரிய அந்தஸ்து, அதற்குரிய கண்ணியம். அடியார்களுடைய கடமை, அதற்குரிய உரிமையும் கண்ணியமும் அல்லாஹ்விடத்திலே உண்டு. ஒன்றை செய்து ஒன்றை பாழாக்கி வெற்றி அடைய முடியாது. இரண்டிலும் சமமாக நீதமாக இருக்க வேண்டும். அடுத்து அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸை புகாரியிலே நாம் பார்க்கிறோம். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் மன் ஹஜ்ஜ லில்லாஹி ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃப்ஸுக் ரஜஅக யௌமி வலதத்ஹு உம்முஹு. யார் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்வார், ஹஜ்ஜுக்கு புறப்படுவதற்கு முன்பே நீயத்தை சரிபட்ட வேண்டும் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. பெயருக்காகவோ புகழுக்காகவோ மக்கள் கேட்பார்கள் என்பதற்காகவோ அல்ல, எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது. சுய நோக்கமோ உலக நோக்கமோ எதுவும் இல்ல. மன் ஹஜ்ஜ லில்லா, அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறான், வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லா, அல்லாஹ்வுக்காக என்று, உங்களது ரப்புக்காக என்று நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமையாக செய்யுங்கள். ஏதோ போனோம், சில பேரை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நடந்ததை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஹஜ்ஜுடைய காலகட்டங்களிலே நடைப்பயணம் அதிகமாக இருக்கும், சிரமமான ஒன்றுதான். சில அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சொல்வதற்கே பயமாக இருக்கிறது. மினாவிலே இருந்து கொண்டு தொழுகாதவர்கள் இருக்கிறார்கள். காரணம், நடந்து வந்தும் களைப்பாக இருக்கிறது, தொழுக அப்புறமா பார்த்துக்கலாம். ஒரு நாள் கல்லறிய சென்றால் அடுத்த நாள் கால் வலிக்கிறது, போக முடியாது என்பதாக படுத்து தூங்கக்கூடியவர்கள், இப்படி நிறைய ஒரு துணிவோடு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே துணிவு கொண்டு. எப்படி தெரியுமா கேட்பார்கள், சட்டங்களை சொன்னால் இதனால அல்லாஹ் தூக்கி எங்களை நரகத்தில் போட்டுருவான, போட்டா போட்டுக்கட்டும். சட்டங்களை சொன்னால் இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்யக்கூடாது என்று சட்டங்களை சொன்னால், உதாரணமாக ஏழு கற்களை எரிய வேண்டும், எண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் என் எட்டாவது கல் என்ன நரகத்தில் போட்டுருவானா? இதெல்லாமா எண்ணிட்டு இருக்க முடியும்? ஆறு எரிஞ்சிருப்போம், எட்டு எரிஞ்சிருப்போம், ஏதோ ஒண்ணு. இதெல்லாமா மார்க்கத்தில், மார்க்கத்தை எப்படி புரிந்து வருகிறார்கள் பாருங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்வார். யாருடைய நியத்து அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்று வந்திருக்கிறதோ அவர் கண்டிப்பாக சட்டங்களை அறிவார். இந்த இடத்துல இன்னொரு சம்பவத்தையும் நினைவு கூறுகிறேன். அன்பானவர்களே, ஒரு முறை ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கும் பொழுது டிசம்பர் மாதத்தில் கடுமையான குளிர், அதுவும் முஸ்தலிஃபாவுடைய இரவு என்பது பொதுவாக மக்காவிலேயே வெயில் இருந்தாலும் கூட முஸ்தலிஃபாவுடைய இரவுக்கு பேர் லைலத்துல் கர் என்று சொல்லப்படும். அங்கே இரவு குளிராக ஒரு மிதமாக இருக்கும். டிசம்பர் மாதத்தில் எப்படி இருக்கும் பாருங்கள், கடுமையான குளிர், இரவோ நீண்ட இரவு. ஒரு சகோதரர் எங்களோடு வந்திருந்தவர் கேட்கிறார், நாங்களெல்லாம் ஒரு மணி இரண்டு மணிக்கு மேலாக குளிர் தாங்க முடியவில்லை, எங்களோடு வந்த பெண்கள் குழந்தைகள் சிரமப்படுகிறார்கள், எல்லோருக்கும் நடுக்கிறது, என்ன அடுத்து ஆகுமோ என்று. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸ் இருக்கிறது, பலவீனமானவர்கள் பெண்கள் நீ முன்கூட்டி புறப்பட்டு செல்லலாம் என்று. அந்த அடிப்படையிலே குளிர் தாங்க முடியாத காரணத்தால் நாம் இந்த ஃபத்வாவை சொல்லி பெண்கள் சிறுவர்களோடு வந்திருப்பவர்கள் புறப்படலாம், ஆண்களிலும் யாரால் இங்கே தங்க முடியவில்லையோ, இந்த குளிரினால் பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்று இருக்கிறதோ அவர்களும் புறப்படலாம் என்று சொன்னபோது, ஒரு சகோதரர், இத்தனைக்கும் அதிகமாக மார்க்கத்தை படித்தவர் அல்ல, ஆனால் அல்லாஹ்வுடைய பயம் உடையவர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அனுமதி இப்படி இப்படிப்பட்ட பெண்களுக்கு என்று சொல்கிறீர்களே,
கொஞ்சம் சிரமம் தானே, பரவாயில்லை, மௌத்தா போனாலும் பரவாயில்லை, முஸ்தலிபாவுடைய இரவை முழுமையாக முடித்து சுபுஹு தொழுது விட்டு நான் வருகிறேன் என்று தங்கிக் கொண்டார்கள். இப்படியும் ஈமான் உள்ளவர்கள் அங்கே வந்ததற்கு பிறகு ஈமான் அதிகரிப்பவர்களையும் பார்க்கிறோம். மாணவர்களே, ஈமான் அதிகரிக்க வேண்டிய இடம், சிரமப்பட்டு சொர்க்கத்தை வாங்க வேண்டிய இடம், அல்லாவுக்காக நான் சிரமப்படுகிறேன், நான் அல்லாவுடைய அடிமை, அவனுக்கு சிரமப்படுவதை தவிர எனக்கு வேறு என்ன வேலை இருக்கிறது, அவனை திருப்திப்படுத்துவதை தவிர எனக்கு வாழ்க்கையிலே வேறு என்ன நோக்கம் இருக்கிறது என்று நம்முடைய இஹ்லாசை உறுதிப்படுத்த வேண்டிய இடத்திலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஷைத்தான் நம்மை பலவீனப்படுத்திவிடக் கூடாது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அல்லாவுக்காக ஹஜ் செய்து ஆபாசமாக அசிங்கமாக பேசவில்லையோ அவரை தன்னுடைய தாய் பெற்றெடுத்த தினத்தில் எப்படி இருப்பாரோ அதை போன்று அவர் திரும்பி வருவார். அன்பானவர்களே, மேலும் இந்த ஹஜ்ஜின் மூலமாக நம்முடைய வறுமைகளை அல்லாஹ் நீக்கிவிடுகின்றான், நம்முடைய பொருளாதார நெருக்கடிகளை நீக்கிவிடுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ் உம்ராவை தொடர்ந்து செய்யுங்கள், இந்த இரண்டையும் தொடர்ந்து செய்வதால் உங்களுடைய வறுமைகளையும் பாவங்களையும் போக்கிவிடுகிறது. எப்படி கொள்ளனுடைய துருத்தி இரும்பின் அசுத்தங்களை அழுக்குகளை போக்கிவிடுகிறதோ. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்யக்கூடியவர், ஹஜ் செய்யக்கூடியவர், உம்ரா செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள், அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வந்த குழுக்கள். தஆஹும் ஃபஅஜாபூஹு, அல்லாஹ் இவர்களை அழைத்தான், இவர்கள் அல்லாஹ்வுக்கு பதில் சொன்னார்கள். எனவே வஸஅலூஹு, இவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள், ஃபஅஅதாஹும், அல்லாஹ் இவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பான். அல்லாஹ் அழைத்து இவர்கள் வந்தார்கள், இவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ் இவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பான். மற்றும் ஒரு அறிவிப்பில் சொன்னார்கள், அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மார் வஃதுல்லா, ஹஜ் செய்ய வருபவர்களும் உம்ரா செய்ய வருபவர்களும் அல்லாஹ்வுடைய குழுக்கள், அல்லாஹ் இவர்களை அழைத்தான், இவர்கள் பதில் கொடுத்தார்கள், இவர்கள் அல்லாஹ்விடத்தை பாவ மன்னிப்பு தேடினால் கண்டிப்பாக அல்லாஹு தாலா இவர்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று. அன்பானவர்களே, இப்படி ஏராளமான சிறப்புகளை உடைய நன்மைகளுடைய இந்த ஹஜ்ஜை நாம் தள்ளி போடக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும், இதற்காக நம்முடைய பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டும், நம்முடைய செலவுகளை சுருக்கமாக்கிக் கொண்டு எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ நம்முடைய வாலிப காலத்திலேயே இந்த ஹஜ் வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். மற்றும் பல விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய ஜுமாக்களிலே பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹுடைய நேரான பாதையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த சுன்னாவுடைய பாதையிலே நபித்தோழர்களுடைய சிறந்த அந்த வழிமுறையிலே நாம் செல்வோமாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ அல்அஸீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.